நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சென்னை IIT படித்து வந்த கேரளாவைச் சேர்ந்த ஃபாத்திமா லத்தீப் என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் பூதாகரமாக உருவெடுத்துள்ளது. இன்டர்னல் மார்க் குறைவாக எடுத்ததால் ஃபாத்திமா தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் ஃபாத்திமாவின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும், குறிப்பாக ஜாதி மத ரீதியான பாரபட்சம் காட்டப்பட்டதால் ஃபாத்திமா தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரது பெற்றோர் கூறியுள்ளனர். இதையடுத்து மாணவியின் மரணம் தொடர்பிலான வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. முதலில் என்ன நடந்தது என்பது தொடர்பில் தனக்கு தெரிந்த தகவல்களை கூறுகிறார் பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு செளியன்.
இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ரெகுலரா பேசிட்டு இருக்கு. அவங்க அம்மாட்ட தினமும் வந்து டெலிபோன்ல பேசக்கூடிய பழக்கம் இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்ப பேசும்போது வந்து அவங்க வந்து எஸ்பின்ற பெயர் சொல்லியிருக்காங்க. அவரை பத்தி பல சந்தர்ப்பங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க, எஸ்பி சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, எஸ்பி இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி சில தடவை வருத்தப்பட்டு சொல்லியிருக்கா. அவங்களுக்கு எஸ்பின்னா யாருன்னு தெரியாது. அது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் அவ சொல்லியிருப்பா போல இருக்கு. மற்றபடி வந்து அவங்க 8ஆம் தேதி வந்து அன்னைக்கு வந்து அவ வந்து போன் அவங்க அடிச்ச பிறகு போன் எடுக்கல. போன் எடுக்காத போது அவங்க வந்து 8ஆம் தேதி அவங்க போன் எடுத்துக்கா, 9ஆம் தேதி காலையில போன் எடுக்கல. போன் எடுக்கலன்னா அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்விட்ச் ஆஃப். இப்போ ஹாஸ்டல்லே அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு பொண்ணை சொல்லி நீ என்னென்ன ரூம்களை போய் பாருன்னு பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு தற்கொலை ரூம்ல தொங்கிட்டு இருந்திருக்காப்ல. அப்புறம் அவங்க பதறி அடிச்சு இங்க வரும்போது வந்து ரூம்ல அந்த டயர் எல்லாமே எந்த தடயங்களும் அங்கே இல்லை, பாடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. அப்புறம் வந்து என்னுடைய தற்கொலை என்னுடைய சாவுக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த சுதர்சன் பத்மாவனை பத்தி எழுதின செல்போன் குறிப்பு இருந்திருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நிறைய எவிடன்சஸ் இருக்கிறதா சொல்றாங்க இது சம்பந்தமா. அதாவது இந்த மதிப்பெண் குறைஞ்ச உடனே அவங்க வந்து மெயில் அனுப்புனது, அது மெயில் ரிப்ளை வந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து இல்லை நான் அந்த மெயில் 11 மார்க் ஏதோ போட்டிருந்தாராம், 17-18 மார்க் எனக்கு வரணும்னு ஃபைட் பண்ணியிருக்கா. கடைசியில் அது ஐச்ஓடிட்ட போய் ஐச்ஓடி இல்லை மார்க் கூட போடுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு. அந்த மெயிலெலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதெல்லாம் ஆட்கள் சொல்லக்கூடிய தகவல் தான். இது முழுமையான ஒரு விசாரணை நடத்தினா தான் இது என்னன்னு தெரியும்.
இந்நிலையில் ஃபாத்திமாவின் மரணத்திற்கான பின்னணி ஜாதி ரீதியிலானது என கூறப்படுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் திரு செளியன்.
பொதுவா இந்த IIT அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு அதை பத்தினா முதல்ல வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம், உயர்கல்வி, அங்கே இருக்கவங்க எல்லாம் மிகப்பெரிய வல்லுநர்கள் தான் உள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் நமக்கு இருந்தது. ஆனா வந்து இப்போ ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி மீனா கந்தசாமி அப்படின்ற அங்கேயே வேலை பார்த்த ஒரு ப்ரொஃபஸர், அவங்க வந்து ஒரு பிராமணர் அல்லாத சமூகத்திலிருந்து வந்த ஒரு உயர் ஜாதியில் உள்ள ஒரு அம்மா அவங்க. அவங்க ஒரு கணித பேராசிரியர். அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து தனக்கு அங்கே ரொம்ப அநீதி இழைக்கப்பட்டதாகவும் ஜாதி ரீதியான பாகுபாடு இருக்குன்றதையும் அவங்க வந்து பத்திரிகையில் வந்து சொன்னாங்க. அப்போ தான் IIT-ன்றதுக்குள்ளாடி இந்த மாதிரி ஜாதி துவேஷம் இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்தது. பரவலாக அது ஊடகங்கள் எல்லாம் வந்தது. அப்புறம் அங்கே படிக்கிற 1-2 பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அப்போ அவங்களும் அதே கருத்தான்னு சொன்னாங்க, மெஸ்ஸில் வேறுபாடு. அப்புறம் ஒன்று பல சிலர் பல தற்கொலைகள் அங்கே நடந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு வெளியே வரல. ஆனால் இந்த ஃபாத்திமாவுடைய தற்கொலைக்கு நடந்த பிறகு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சுதர்சனம் பத்மநாபம் அப்படின்ற ஒரு பேராசிரியர் தான் அதுக்கு காரணம், இன்னும் 2 பேர் காரணம்னு எழுதி வச்ச போது தான் இது வந்து மத ரீதியான இல்லை ஜாதிய ரீதியான ஒரு துவேஷத்தினால அந்த பொண்ணு வந்து தனிமைப்படுத்தப்பட்டு அதனால அது வந்து இது பண்ணியிருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்றத பார்த்தா அவங்க வீட்டில் நல்லா இருந்திருக்கா, கிளாஸ்ல டாப்பர், அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்கா. இன்டர்னல்ல அவளுக்கு குறைவா மார்க் போட்டிருந்தாலும் கூட அவ அதுலயும் அவதான் முதல் மார்க்கா இருக்கா. அவ தற்கொலை பண்ணதுக்கு இதை தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா இல்லையான்றத போலீஸ் கண்டுபிடிக்கணும். ஆனா அவ வந்து என்னுடைய தற்கொலைக்கு காரணம் இவர் தான் ஒருத்தர் பேரை எழுதி வச்சுட்டு இருக்காப்ல. பொதுவா அந்த பார்ப்பனையும் அந்த மாதிரிதான் நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்குது. நான் பல சூழ்நிலைகளை நானே அதை கவனிச்சிருக்கேன். அவங்க வந்து பார்க்குற பார்வையே வந்து வேற மாதிரியா தான் இருக்கும். இப்போ பார்ப்பனர்கள்னா எல்லா பார்ப்பனர்களும் வந்து இந்த மாதிரியான மனோபாவத்தோட இருக்காங்கன்றது வந்து இல்லை. எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, என்னை எனக்கு பல சந்தர்ப்பங்களை உதவி பண்ணவங்க ஊக்குவிச்சவங்க எல்லாம் பார்ப்பனர்கள்லாம் அவர்கள்ட்ட அந்த சிந்தனையை நான் பார்த்ததில்லை. ஆனால் சைல்ட்ஹுட்லயே ஊட்டி வளர்க்கப்பட்டவங்க ஜாதிரியா நம்ம எல்லாம் பிராமணா, நம்ம உங்ககிட்ட எல்லாம் இப்படி இருக்க கூடாது, நம்ம எல்லாம் ரொம்ப சுத்தம், நம்ம எல்லாம் மேன்மையானவங்க அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வளரும் போது இந்த உணவுகளோட வளர்றாங்க. அவங்க போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரிதான் நடந்துகிட்டுறாங்க.
ஆனால் ஃபாத்திமாவின் மரணத்தை ஜாதியுடன் தொடர்பு படுத்தி பார்ப்பது தவறு என சொல்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி.
ஐஐடியில் ஃபாத்திமா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்தது பற்றிய விவாதம், இது முதலில் வருந்தத்தக்க விஷயம். இந்த பெண் இந்த வயதில் தன் உயிரை விட்டது வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். முதலாவதாக ஃபாத்திமாவின் மரணம் ஜாதியுடன், குறிப்பாக பிராமண சமூகத்துடன் தொடர்பு படுத்தப்படுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் இது முதல் குற்ற அறிக்கை வருவதற்கு முன்னரே பல ஊடகங்களும் பல அரசியல் கட்சிகளும் இந்த மரணம் சம்பவித்தது அந்த பெண் பிராமண வகுப்பை சேர்ந்த ஆர் முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பேராசிரியர்களால் துன்புறுத்தப்பட்டதாகவோ அவர் மனதளவிலோ அல்லது ஒடுக்கப்பட்டதாகவோ அவர் தந்தை சொன்ன குற்றச்சாட்டின் மீது பல அரசியல் தலைவர்கள் மற்றும் ஊடகங்கள் இந்த பரப்புரையை செய்கின்றனர் என்பதுதான் என்னுடைய பார்வை. முதலாவதாக காவல்துறை இந்த முதல் குற்ற அறிக்கையை பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும். கண்டிப்பாக இதில் எந்த ஒரு மனிதர் தலையிட்டிருந்தாலோ இல்லை அல்லது எந்த ஒரு மனிதரும் அவர் எந்த வகுப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் இதற்கு காரணமாக இருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கறது, வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் எழுதப்பட்டதாக தான் நான் பார்க்கிறேன்.
அதே நேரம் உயர் ஜாதியினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிறுவனங்களில் ஏனைய ஜாதியினர் ஒடுக்கப்படுவதாக அல்லது அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் வெளிவரும் நிலையில் இதற்கான உதாரணமாக ஐஐடி சொல்லப்படுவதாகவும் அங்கு ஜாதி ரீதியான பாகுபாடு காட்டப்படுவதாகவும் வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் எந்தளவு உண்மை உள்ளது என திரு ஸ்ரீராம் சேஷாத்ரியிடம் கேட்டேன்.
அப்படி எந்த ஒரு நிறுவனமும் உயர் ஜாதியின் கட்டுப்பாட்டிலோ இல்லை வேற எந்த ஜாதியின் கட்டுப்பாட்டிலோ இருப்பதாக நான் கருதவில்லை. ஐஐடி ஐஐஎம் போன்ற பள்ளி நிறுவனங்களில் தகுதிக்கு மட்டுமே வாய்ப்பு, அதில் தகுதி இல்லாதவர்கள் படிக்க முடியாது. இந்த விஷயத்தில் ஃபாத்திமா அவர்களும் கூட தகுதி பெற்று தேர்வு செய்ததனால்தான் அந்த பள்ளிக்கு வந்தார். இதே ஐஐடி சென்னையில் உள்ள அஜ்மல் ஹுசைன் என்ற ஒரு சக இஸ்லாமிய மாணவர் எங்களது கேம்பஸில் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்படுவதாக நான் காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். பலதரப்பட்ட வகுப்பினர்கள் இப்படிப்பட்ட கல்லூரிகளிலிருந்து தேர்வாகி பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஓரிரு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட மனிதரை சார்ந்து இருக்கலாமே தவிர ஒரு வகுப்பினர் வந்து அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வது மிகவும் பிழையான ஒரு விஷயமாக இருக்கும்.
எது அப்படி இருப்பினும் ஃபாத்திமா மரணம் தொடர்பில் நடைபெறும் விசாரணைகள் திருப்திகரமாக இல்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டவர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு சார்பாகவே சட்டமும் அரசும் செயற்படுவதாகவும் இது வளமையாக நடைபெறும் ஒன்று என்றும் விமர்சிக்கிறார் திரு செளியன்.
உண்மையிலேயே ஒரு தற்கொலை நோட்டு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்றதா இருந்தா உடனடியா வந்து சம்பந்தப்பட்ட யாரு குற்றவாளியோ, அவர் குற்றம் செஞ்சாரோ இல்லையோ, அவரை வந்து முதல்ல வந்து கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போகணும். அவர் விசாரணை கைதியாக்கி விசாரிக்கணும். ஏன்னா இந்த ஐஐடின்றது சாதாரண கேம்பஸ் கிடையாது, அது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள். அங்க வெளியாக்கள் வர முடியாது, உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு வனப்பகுதி மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடம், அது சிட்டியில இருந்தாலும் ஒரு சுத்தி ஒரு வனச்சூழல்ல தான் அது இருக்குது, யாருமே உள்ள நுழைய முடியாது. அப்ப அங்க இருக்க அந்த ஃபாத்திமா தற்கொலை பண்ணப்பட்ட போது அவங்க தற்கொலை பண்ணதா அந்த கயிறு அந்த ரூம்ல எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அதுதான் சந்தேகம் சொல்றாங்க. இந்நேரம் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். இப்ப வந்து பல தடயங்களை வந்து அங்க அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாட்சி சொல்றதுக்கு மாணவர்கள் வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு யாட்டியாவது நடந்த சம்பவங்களை ஷேர் பண்ணியிருந்தா கூட இனி வந்து இவ்வளவு நாள் போன பாடு வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க மிரட்டப்படலாம், இல்லைன்னா வந்து அவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். அதனால இந்த விசாரணை இப்போதைக்கு இது முறையா நடக்கிறது மாதிரி தெரியல. ஃபாத்திமா இப்படியே அம்மா அக்கா அவங்க சொந்தக்காரங்க கொச்சின்ல விசாரிக்கிற இதுதான் காவல்துறை வந்து செஞ்சிட்டு இருக்கு. அது என்ன பண்ணாலும் அரசாங்கமும் காவல்துறையும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்பவுமே ஒழுங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இது இதுல இன்னும் சொல்ல போனா வந்து தாம்பரத்துல ஒரு பள்ளி, அந்த பள்ளியுடைய பேருந்துல ஒரு சின்ன துவாரம் ஒண்ணு இருக்கு, ஒரு ஓட்டம் இருக்குது. ஸ்கூலுக்குல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் அந்த துவாரத்துல விழுந்து இறந்துட்டான். இது வந்து அந்த வண்டியில இருந்த ஒரு ஓட்டையால அந்த டிராவல் பண்ண பையன் இறந்த போது அந்த கல்லூரியுடைய கரஸ்பாண்டன்ட் தாளாளரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புது. சரி, இது ஒரு நல்ல நடவடிக்கை தான். இப்போ கீழே உள்ளவ தப்பு பண்ணாலும் உன்னே பிடிச்சா மற்றவெல்லாம் கரெக்டா இருப்பான்றது ஒரு நியாயமான அணுகுமுறைனே வச்சுக்கோமே. அதே மாதிரி ஜேபிஆர்னு ஒரு கல்வி நிறுவனர் இருந்தாரு, சென்னை புறநகர்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிட்டு இருந்தாரு. ஆனா அங்க ஒரு கட்டுமானத்துல விபத்து ஏற்பட்டு சில தொழிலாளிகள் வட இந்திய தொழிலாளிகள் இறந்து போறாங்க. உடனே அந்த ஜேபிஆர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க. ஜேபிஆருக்கும் அந்த கேம்ப் அவரு உட்கார்ந்துருந்த கேம்பஸுக்கும் அந்த விபத்து நடந்த பகுதிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் ஜேபிஆர் அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம நாட்டுல சட்டம் ரொம்ப நேர்மையா இருக்கு, சரியான இடத்துலதான் இருக்கு, கீழே உள்ளவன அரெஸ்ட் பண்ணாம எவன் தலையோ அதை அரெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பாராட்டலாம். ஆனா சென்னை நகருக்குள்ள ஒரு சம்பவம் நடந்தது. பத்மசேசாஸ்திரி ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பையன், ஒரு சிறுவன், ஒரு ஆறாம் படிக்கிற பையன் விழுந்து இறந்து போயிட்டான். நீங்க இந்த ரெண்டு வழக்குல, இந்த பஸ் ஓட்டையில விழுந்த வழக்குல கரஸ்பாண்ட இது பண்றீங்க, இந்த கல்லூரியில நடந்த விபத்துல கல்லூரி சேர்மனை போய் அரெஸ்ட் பண்றீங்க, அப்ப வந்து பத்மசேசாஸ்திரி ஸ்கூல்ல யார் அரெஸ்ட் பண்ணணும், அந்த கரஸ்பாண்டன் அவங்களை அரெஸ்ட் பண்ணாம அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற ஒரு வாட்ச்மேனை குடுத்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க. அப்போ பிராமணர்கள் நடத்துற ஒரு நிறுவனத்துக்கும் மத்தவங்க நடத்துற நிறுவனத்தையும் அரசாங்கம் எப்படி பார்க்குது பாருங்க. போலீஸுடைய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமா தவறு. போலீஸ்டையும் நேர்மை இல்லை, கோர்ட்லையும் நேர்மை இல்லை. இந்தியால மேட்டுக்குடியில இருக்கவன் பெரிய பணக்காரனுக்கு பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு மேல வழக்கு வந்தா அவன் ஈஸியா வெளியே வந்துடலாம்.
எனினும் அவ்வாறு உயர் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு சார்பாக சட்டமும் அரசும் செயற்படுகிறது என்ற குற்றச்சாட்டுடன் தனக்கு உடன்பாடு இல்லை என மறுக்கிறார் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி.
உயர் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு சார்பாக இந்தியாவில் சட்டமும் அரசும் செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் 70 ஆண்டுகளாக இந்தியா வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கு வந்து சார்பாக தான் இருக்கிறதே தவிர, அவர்களை மேம்படுத்தும் விதமாக தான் அனைத்து அரசுகளும் இருக்கிறதே தவிர, எந்த ஒரு உயர் ஜாதியினருக்கும் சப்போர்ட் பண்ணுவதாகவோ இல்லைன்னா உயர் ஜாதியின் சார்பாகவோ ஒரு சட்டமோ அரசோ கிடையாது. சட்டம் கண்டிப்பாக கிடையாது, அரசும் கண்டிப்பாக இல்லை என்பது என்னுடைய வாதம். அதை தவிர இந்தியா பன்முகத்தன்மை கொண்டது. மறைந்த ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார், தன்னை உருவாக்கியதில் சிவசுப்பிரமணிய ஐயர் என்ற பிராமணரின் பங்கு மிக மிக முக்கியதானது என்றும், அதேபோல் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவரும் சொல்லியிருக்கிறார், தன்னை உருவாக்கியதில் கிருஷ்ணகேசவ அம்பேத்கர் என்பவர் இந்த பிராமண வகுப்பை சேர்ந்தவர் பங்கு மிக மிக முக்கியம் என்றும், அதேபோல் பல கோவில்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளே செல்ல முடியாது என்றதை எதிர்த்து அதை நடத்தி காட்டியவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கம் போரில் வைத்தியநாத ஐயர் என்பவர் தான் முன்னிருந்து அதை நடத்தினார். இன்றைக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா ஆகிய இடங்களில் கடந்த 400 வருடங்களாக இதை கொண்டாடும் விதமாக தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை அந்த கோவிலின் பூசாரி வந்து தோல் மீது சுமந்து கொண்டு கோவிலில் செல்லும் வழக்கம் உள்ளது. இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் விஷமிகள் பரப்பும் வதந்திகளோ அல்லது பரப்புரைகளோ அதுவே வந்து இந்த நாட்டின் தன்மையாக அமைய முடியாது என்பது என்னுடைய கருத்து.
முதுகலை படிப்பில் முதலாம் ஆண்டு மாணவியான ஃபாத்திமா லத்தீப் தற்கொலை வழக்கு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள காவல்துறை உடற்கூறு பரிசோதனை செய்து பெற்றோருடன் மாணவியின் உடலை ஒப்படைத்துள்ளதாகவும், ஃபாத்திமாவுடன் கல்வி பயின்ற மாணவர்கள் மட்டுமன்றி அந்த துறையிலுள்ள பேராசிரியர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளதாகவும், மாணவியின் கைபேசியின் உதவியுடன் அவரது இறப்புக்கு முன்னர் பேசிய விவரங்கள் தகவல்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதேவேளை ஃபாத்திமாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டுமென வலியுறுத்தி பல்வேறு குழுக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள அதே நேரம், சமூக ஊடகங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாத்திமா லத்தீப் என்ற ஹேஷ்டேக் உடனான பதிவுகள் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேபோன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil